நானும் இடம்பெயர் வாழ்தான் இப்படியே தான் தாக்குல நடந்தது.
உங்கள் சகோதரனாக நேச கரங்களில் நீட்டுகிறேன்.
வேண்டும் எங்கள் உணர்வுகளை, எங்கள் அவலங்களை, எங்கள் ஆதங்கங்களை, எங்கள் காயங்களை, எங்கள் வேதனைகளை கொஞ்சம் நீங்கள் திரும்பி பாருங்கள்.
எல்மோபி மொபைல் போன் ஆதரவில் இராஜ் டேவிட் வள்ளங்கு உண்மைகள். கருணாவிடம் இருந்து மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை மீட்கும்படியாக விடுதலை புலிகள் மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கை பற்றி கடந்த வாரம் உண்மைகள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம். எதிரான விடுதலை புலிகளின் ராணுவ நடவடிக்கை ஆரம்பமான தினமன்று தென்னிலங்கை ஊடகம் ஒன்றில் கருணாவின் செவ்வி அடங்கிய செய்தியொன்று வெளியாகி மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்திக் கொண்டிருந்தது. கருணாவின் செவ்வியை படித்த தென்னிலங்கை சிங்கள மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருந்தார்கள்.
உண்மையிலே விடுதலை புலி தலைவர் பிரபாகர் என்பவர் ஒரு தன்னிச்சையாக முடிவெடுத்து செயற்படக்கூடிய ஒருவர். எப்பொழுதுமே அவர் ஆலோசனைகள் எடுப்பதோ அல்லது ஒரு செயற்படுவதோ அல்ல ஒரு அதாவது ஒரு நாட்டுடன் இந்திய அரசாங்கம் இங்கு வருகை தந்தது, அதனுடன் நாங்கள் யுத்தம் செய்தோம், யுத்தத்துடன் அதை நிறுத்திருக்கிறோம், அதையும் கடந்த ஒரு பழிவாங்கல் நிகழ்வாக அதை பார்த்தது என்பதுதான் அந்த பாதிப்பு உருவாக்கியது. அதாவது எப்பொழுது ராஜீவ்காந்தி அவர்களை விடுதலை புலிகள் கொலை செய்ததோ அதன் பிற்பாடு இந்திய அரசாங்கம் தான் முதல்
அந்த செய்திகள். கருணா இவ்வாறு தெரிவித்திருந்தார். உங்களுடைய கண்களுக்கு வேண்டுமானால் பிரபாகரன் ஒரு பெரிய மனிதனாக தென்படலாம், ஆனால் நான் பிரபாகரனுடன் நீண்ட காலம் இருந்தவன் என்கின்ற ரீதியில் உண்மையான பிரபாகரன் யார் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். இவ்வாறு கருணா தெரிவித்திருந்த விடயம் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றில் வெளியான அன்றைய தினமே கருணா மீதான விடுதலை புலிகளின் மீட்பு நடவடிக்கை ஆரம்பமாகியிருந்தது. ஸ்ரீலங்காவின் ஆங்கில ஊடகமான ஐலண்ட் பத்திரிகைக்கு கருணா பரபரப்பான செவ்வியொன்றை வழங்கியிருந்தார். ஒரு இரவு முழுவதும் கருணாவின் இராணுவ தளமொன்றில் தங்கியிருந்து கருணாவை செவ்வி கண்ட சிங்கள ஊடகவியலாளர் பந்துல ஜெயசேகர செவ்வியின் நிறைவில் கருணாவிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். பிரபாகரனிடம் இருந்து உங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படும் விடயத்தை தாங்கள் மிகவும் இலகுவாக எடுத்து வருவது போன்று தெரிகின்றது. நீங்கள் பிரபாகரனை வெறும் நகைச்சுவையாக எடுக்கின்றீர்களா என்று கேட்டிருந்தார் சிங்கள உளவியலாளர் பந்துல ஜெயசேகர. இந்த கேள்விக்கு கருணா மேற்கூறியபடி பதில் அளித்திருந்தார். இதில் வேடிக்கை என்னவென்றால், கருணாவின் இந்த செவ்வி 2004 ஏப்ரல் மாதம் 9 அன்றுதான் வெளியாகியிருந்தது. அதாவது கருணா குழுவினருக்கு எதிராக விடுதலை புலிகளின் அணிகள் களமிறங்கி வாக்கரை பிரதேசத்தில் பாரிய இராணுவ வெற்றியை கண்டிருந்த அதே தினத்திலேயே மிகவும் பரபரப்பான இந்த செவ்வி வெளியாகியிருந்தது. இந்த செவ்வி முழுவதிலுமே கருணா தன்னை பற்றியும் தனது வீரதீரங்களை பற்றியும் சுயதம்பட்டம் அடித்திருந்ததுடன் புலிகளின் தலைவரையும் அவரது ஆளுமையையும் கொச்சைப்படுத்தி கருத்து வெளியிட்டிருந்தார். விடுதலை புலிகளின் பலம் என்ன, பலவீனம் என்ன என்று தனக்கு தெரியும் என்றதுடன் வன்னியில் இருந்து வரும் புலிகளை எப்படி எதிர்கொண்டு முறியடிப்பது என்பதும் தனக்கு தெரியும் என்று அவர் இகழ்ச்சி துணியில் கருத்து தெரிவித்திருந்தார். அந்த ஆங்கில ஊடகமும் நிறைய புகைப்படங்களுடன் கருணாவின் கொக்கரிப்புகளுக்கு முக்கியத்துவம் வழங்கி இரண்டு பக்கங்களில் அந்த செய்தியை சந்தோஷமாக வெளியிட்டிருந்தது. ஆனால் கருணாவின் அந்த செவ்வி வெளியாகியிருந்த தினத்தில்தான் கருணாநிதனுக்கு எதிரான புலிகளின் தாக்குதலும் இடம்பெற்றிருந்தது. மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட சிறப்பு தளபதி ரமேஷ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் அந்த தாக்குதல்கள் அனைத்தும் நடைபெற்றன. வாகரை பிரதேசத்தில் தாக்குதல் ஆரம்பமாகி சுமார் 3 மணி நேரத்திற்குள் வாகரை முதல் வெறுகள் வரையிலான சுமார் 30 கிலோமீட்டர் நீளமான மட்டக்களப்பு திருகுணமலை பாதையும் அதனை அண்டிய கிராமங்களும் விடுதலை புலிகளின் பூரண கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருந்தன. விடுதலை புலிகளின் ஆழ ஊடுருவும் படையணி, ஜியந்தன் படையணி, சார்ல்ஸ் ஆண்டனி படையணி போன்றன மேற்கொண்ட கொமாண்டோ பாணியிலான இந்த அதிரடி தாக்குதல் நடவடிக்கையில் கருணாநிதனர் பயன்படுத்திய பல ஆயுதங்கள் புலிகளால் மீட்கப்பட்டன. 120 மில்லிமீட்டர் மோட்டார் செலுத்திகள் 3, 1000க்கும் அதிகமான 120 மில்லிமீட்டர் எறிகணைகள், 82 மில்லிமீட்டர் பீரங்கிகள் 4, அதற்கான எறிகணைகள் 370, 5 மில்லிமீட்டர் மோட்டார்கள் 23, 50 கலிபர் துப்பாக்கிகள் 2, இவை உட்பட 100க்கணக்கான இயந்திர துப்பாக்கிகள், பல்வேறு வகை ஆயுதங்கள் விடுதலை புலிகளால் கருணாதரப்பினரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டன. சண்டை ஆரம்பமான முதல் தினத்திலேயே கருணாநிதியைச் சேர்ந்த 401 போராளிகள் விடுதலை புலிகளால் மீட்கப்பட்டிருந்தார்கள். இந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா இராணுவம் கருணாநிதனருக்கு சார்பான ஒரு நகர்வினை எடுத்திருந்தது. கருணாநிதனருக்கு எதிராக விடுதலை புலிகள் மேற்கொண்டு வந்த இராணுவ நடவடிக்கையின் தொடர் வெற்றிக்கு இடையூறு ஏற்படுத்திய அதேவேளை கிழக்கில் கருணாவின் கரங்களை பலப்படுத்தும் நகர்வுகளை ஸ்ரீலங்கா இராணுவம் மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தது. விடுதலை புலிகள் அமைப்பை அந்த அமைப்பில் இருந்து கொண்டே கருணா எதிர்த்ததானது ஸ்ரீலங்கா படைத்துறையை பொறுத்தவரையில் மிகவும் வரவேற்கத்தக்கதொரு விடயமாகவே இருந்தது. அத்தோடு ஸ்ரீலங்கா படைத்துறை தளபதி லயனல் பல்லேகல வழங்கியிருந்த தைரியத்தில் தான் கருணா அப்படியானதொரு தீர்மானத்தையும் நிலைப்பாட்டையும் எடுக்கக்கூடியதாக இருந்தது என்றும் அந்த நேரத்தில் கூறப்பட்டது. கருணாவை உற்சாகப்படுத்தி புலிகள் அமைப்பை பலவீனப்படுத்துவதற்கு அது ஒரு நல்ல சந்தர்ப்பம், அதனை இலகுவில் தவறவிட்டுவிடக் கூடாது என்பதே ஸ்ரீலங்கா படைத்துறை உயரதிகாரிகள் பலரதும் நிலைப்பாடாகவும் இருந்தது. எனவே கருணா தரப்பிற்கு ஆதரவான சில நகர்வுகளை மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர். மட்டக்களப்பில் சண்டைகள் நடைபெற்று வந்த வாகரை என்று அழைக்கப்படுகின்ற கோரளைப்பற்று வடக்கு பிரதேசத்தை கைப்பற்றியிருந்த விடுதலை புலிகளின் அணிகள் கருணாவின் முக்கிய தளம் என்று கூறப்படுகின்ற குடும்பிமலை மற்றும் தரவை பிரதேசங்களை நோக்கி செல்ல வேண்டுமாயின் அவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தை கடந்தே செல்ல வேண்டும். கோரளைப்பற்று வடக்கு பிரதேசத்தில் மாங்கேணி என்னும் இடம் வரையில் தான் இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசம் உள்ளது. மாங்கேணிக்கு அப்பால் ஸ்ரீலங்காவின் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசம். சுமார் 500 மீட்டர் விஸ்தீரணமுள்ள மட்டக்களப்பு கொழும்பு A15 பிரதான வீதியை தனது பூரண கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஸ்ரீலங்கா இராணுவம் இந்த வீதியை கடந்து செல்வதற்கு புலிகளை அனுமதிக்காது தடை ஏற்படுத்துவதனூடாக பன்னியில் இருந்து வந்த புலிகளின் அணிகள் கருணாவை நெருங்குவதை தடுத்து விடலாம் என்று திட்டமிட்டது. உடனடியாகவே காரியத்திலும் இறங்கியது. தனது விசேட படைப்பிரிவின் சில பெட்டாலியன்களை நாவலடி, மியான்குளம், 4ஆம் முச்சந்தி, தெற்கஞ்சேனை, வெளிகந்தை இராணுவ நிலைகளுக்கு அனுப்பி A15 மட்டக்களப்பு கொழும்பு பிரதான வீதியை தனது பூரண கண்காணிப்புக்கு உட்படுத்தியது. வன்னியில் இருந்து வாகரைக்கு வந்து சேர்ந்த விடுதலை புலிகளின் அணிகள் கருணாவின் தரவை அல்லது மர்தம் முகாம் அமைந்துள்ள பிரதேசங்களை நோக்கி நகர்வெடுக்க முடியாத அளவிற்கு A15 நெடுஞ்சாலையில் மிகவும் பள்ளமான ஒரு இராணுவ வேலியை அமைத்து இரவும் பகலும் காவல் காத்து வந்தது. அங்கு நிலைகொண்டிருந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தினரை மீறி புலிகள் அந்த பிரதேசத்தை கடக்க முற்பட்டால் அதனை போர் நிறுத்த உடன்படிக்கை மீறல் என்று சித்தரிப்பதுடன் அவ்வாறு இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கடக்க முடியும் புலிகளின் அணிகள் மீது தாக்குதல் நடத்தவும் ஸ்ரீலங்கா படைத்துறை திட்டமிட்டிருந்தது. புதிகள் நகரக்கூடிய பிரதேசங்கள் என்று நம்பப்படும் பிரதேசங்களில் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் புதிய படையணிகளை காவல் கடமையில் ஈடுபடுத்தியிருந்ததுடன் புலிகளின் நகர்வுகள் இடம்பெறுவதை வீடியோ படம் பிடிக்கவும் ஏற்பாடுகள் செய்திருந்தது. அத்தோடு கிழக்கின் கடல் கண்காணிப்பையும் ஸ்ரீலங்கா கடற்படை பலப்படுத்தியிருந்தது. மட்டக்களப்பில் தாக்குதலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விடுதலை புலிகளின் அணிகள் வன்னியிலிருந்து பெற்றுக் கொள்ளக்கூடியதான மேலதிக வளங்கல்களை தடுப்பதற்காகவும், காயமடைந்த விடுதலை புலி உறுப்பினர்கள் வன்னிக்கு கொண்டு செல்லப்படுவதை தடுப்பதற்காகவும் ஸ்ரீலங்கா கடற்படை இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. கடலில் நடமாடும் விடுதலை புலிகளின் படகுகளை கைப்பற்ற அல்லது அவைகள் மீது தாக்குதல்களை நடாத்த ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. வாகரை பிரதேசத்தை கருணா அணியினரிடம் இருந்து மீட்டு அங்கு நிலை கொண்டிருந்த புலிகளின் அணியினரை வேறு எங்குமே நகர முடியாத ஒரு கையறு நிலைக்குள் வைத்திருக்கும் திட்டத்தை மிகவும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்த முற்பட்டது ஸ்ரீலங்கா இராணுவம். இது இவ்வாறு இருக்க வாகரை பிரதேசத்தில் நிலை கொண்டிருந்த விடுதலை புலிகளை சுற்றி வளைத்து முற்றுகைக்கு உள்ளாக்கும் நோக்கத்துடன் ஒரு தொகுதி கருணாணியினர் தரவையில் இருந்து வாகரை பிரதேசத்தை நோக்கி நகர ஆரம்பித்திருந்தார்கள். ஒன் ஃபைவ் என்ற குறியீட்டு பேரில் அழைக்கப்பட்ட தளபதி ராபர்ட் மற்றும் 24 என்ற குறியீட்டு பேரில் அழைக்கப்பட்ட தளபதி ஜேம் தலைமையிலான வினோதன் மற்றும் விசாலகன் படைப்பிரிவுகள் இந்த நகர்வினை மேற்கொண்டிருந்தன. 2004 ஏப்ரல் மாதம் 10 மாலை வாகரை பிரதேசத்தில் உள்ள கண்டல் அடியில் அவர்கள் புலிகளின் முன்னரங்க நிலைகள் மீது தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்தபோதிலும் புலிகள் அந்த தாக்குதல்களை வெற்றிகரமாக முறியடித்திருந்தார்கள். பின்னர் கரோனாவின் அந்த அணியினர் பின்வாங்கி தரவையில் உள்ள தமது தளங்களுக்கு மீண்டும் சென்றிருந்தார்கள். இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், தரவையில் இருந்து புறப்பட்ட இந்த கருணாணியினர் பயங்கர ஆயுதங்கள் மோட்டார்கள் சகிதமாக ஸ்ரீலங்கா இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கடந்தே வாகரை பிரதேசத்திற்கு வந்து தாக்குதல்களை நடத்தியிருந்ததுடன் பின்னர் அதே இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் வழியாகவே தமது தளங்களுக்கு திரும்பியும் சென்றிருந்தார்கள். அதுவும் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு படையினர் மேலதிகமான படையினரை குவித்து பாதுகாப்பு உஷார் நிலையில் வைத்திருந்த A-15 வீதியை கடந்தே கருணாணியினர் இவ்வாறு பயணம் செய்திருந்தார்கள். பட்டப்பகலில் ஸ்ரீலங்கா படையினரின் கண்களுக்கு முன்பாகவே அவர்களது அனுமதியின் பேரில்தான் இது நடைபெற்றிருந்தது. எனவே விடுதலை புலிகளுக்கு எதிரான கருணாவின் இராணுவ நடவடிக்கைகளுக்கு ஸ்ரீலங்கா படையினர் பகிரங்கமாகவே உதவ ஆரம்பித்திருந்த நிலை கிழக்கில் உதயமாக இருந்தது. கருணாணியினருடன் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் பகிரங்கமாக கைகோர்த்திருந்த நிலையில் வன்னியில் இருந்து கிழக்கிற்கு வருகை தந்த விடுதலை புலிகளால் இனி ஒன்றுமே செய்ய முடியாது என்றுதான் அனைவரும் நினைத்தார்கள். வன்னியில் இருந்து வந்த விடுதலை புலிகளின் அணிகள் வாகரைக்குள் முடக்கப்படுவதை தவிர வேறு வழி புலிகளுக்கு கிடையாது என்றே பல பொறியியல் ஆய்வாளர்களும் கருத்து வெளியிட்டிருந்தார்கள். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நிலையில் வெறும் 3 நாட்களில் நிலைமை தலைகீழாக மாறியிருந்தது. வாகரை வெறிகள் பிரதேசத்தில் புலிகளின் படையணிகள் நேரடி தாக்குதல் ஒன்றை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கையில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களை விடுவித்து தமது பூரண கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்காக விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவினர் பல இரகசிய நகர்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். கருணாணியினர் சற்றும் எதிர்பார்க்காத முனைகளில் இருந்தெல்லாம் விடுதலை புலிகளின் புலனாய்வு பிரிவு அணிகள் திடீர் திடீரென்று முளைக்க ஆரம்பித்தன. கடல் புலிகளின் கப்பல்கள் மூலம் அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவில் தம்பிலுவில் பிரதேசங்களில் புலிகளின் சில அணிகள் ஏற்கனவே தரையிறங்கியிருந்தன. ஜெயந்தன் படைப்பிரிவின் முக்கிய தளபதிகளான தயாமோகன் மற்றும் துணைத் தளபதி ஜனார்த்தன் தலைமையிலான ஒரு தொகுதி போராளிகள் முன்னேறி எந்தவித எதிர்ப்புகளுமின்றி புலிகளின் கஞ்சிகுடி 6 தளத்தை மீட்டெடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து அம்பாறை மாவட்டத்தின் அனைத்து பிரதேசங்களும் விடுதலை புலிகளின் பூர்ண கட்டுப்பாட்டின் கீழ் வந்து சேர்ந்தன. ஏற்கனவே புலிகளின் தலைமையுடன் இரகசிய தொடர்புகளை வைத்திருந்த கருணாணியில் இருந்த பல போராளிகள் புதிதாக வந்திறங்கிய புலிகளின் அணிகளுடன் தம்மை இணைத்துக் கொண்டிருந்தார்கள். அம்பாறை மாவட்டத்தில் இராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்த விடுதலை புலிகளின் அரசியல் துறை அலுவலகங்களும் புலிகளின் அரசியல் துறையினரால் பொறுப்பேற்கப்பட்டன. அதேவேளை விடுதலை புலிகளின் மட்டு அம்பாறை மாவட்ட இராணுவ புலனாய்வு பிரிவு பொறுப்பாளர் ரமணன் தலைமையிலான படையணியொன்று நாவிதன்வழி வழியாக படுவான்கரை பிரதேசத்தினுள் நுழைந்தது. ஏற்கனவே அப்பிரதேசத்தில் ஊடுருவி நிலை கொண்டிருந்த புலிகளின் இராணுவ புலனாய்வு பிரிவினர் பலர் அந்த அணியில் தங்களை இணைத்துக் கொள்ள அந்த அணி புலிகளின் அரசியல் துறை நடுவப் பணியகம், கொக்கட்டிச்சோலியில் இருந்த மாவட்ட செயலகம், தமிழிலை பத்திரிகை காரியாலயம், தாந்தாமலை பிரதேசத்தில் இருந்த சூரியகம் என்பனவற்றை ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு கைப்பற்றியது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க கருணாணியினரின் உயர் பாதுகாப்பு தளம் என்று கருதப்பட்ட தரவை பிரதேசத்திலும் விடுதலை புலிகளின் பல அணிகள் திடீர் திடீரென்று முளைக்க ஆரம்பித்திருந்தன. ஒரு வாரத்திற்கு முன்பாகவே ஒருவர் இருவரென்று மாறுவிடங்களில் அப்பிரதேசத்திற்கு சென்று பொதுமக்கள் வீடுகளிலும் காடுகளிலும் வேறு மறைவிடங்களிலும் இரகசியமாக தங்கியிருந்த புலிகளின் புலனாய்வு பிரிவினர் திடீரென்று சிறு சிறு படையணிகளாக உருவாகி கருணாகுழுவினரின் முக்கிய தளங்களை சுற்றி வளைக்க ஆரம்பித்திருந்தார்கள். இது கருணாணியினருக்கு பலத்த பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தது. அவர்களை மிகவும் குழப்புவதாகவும் இருந்தது. கருணா தரப்பில் இருந்த போராளிகள்தான் இவ்வாறு சதிகளை செய்கின்றார்களோ என்று நினைத்து தமது தரப்பு போராளிகளை சந்தேக கண்கொண்டு பார்க்கும் நிலைக்கு கருணாவையும் அவரது முக்கிய பொறுப்பாளர்களையும் கொண்டு வந்தும் விட்டிருந்தது. இதேவேளை நூற்றுக்கணக்கான பெற்றோர் கருணாவின் மீனகத்தலத்தை ஒற்றுகையிட்டு தங்களின் பிள்ளைகளை விடுவிக்கும்படி அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்திருந்தார்கள். சிங்கள இராணுவத்தினருடன் போராடவே தாங்கள் தமது பிள்ளைகளை தந்ததாகவும் தமிழர்களுக்கு எதிராக அதுவும் தேசிய தலைவரின் படையினருக்கு எதிராக போராட தாங்கள் தமது பிள்ளைகளை தரவில்லை என்றும் அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார்கள். திரண்டிருந்த பெற்றோர்களை கலைப்பதற்கு அவர்களின் கால்களின் கீழ் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள வேண்டிய அளவிற்கு நிலைமை மோசமாக போயிருந்தது. அத்தோடு கருணாணியினரின் போராளிகள் தரப்பில் இருந்தும் திடீர் திடீரென்று பல எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பித்திருந்தன. சில போராளிகள் இரகசியமாக வன்னியில் இருந்த விடுதலை புலி தளபதிகளுக்கு விசுவாசமாக செயற்பட்டுக் கொண்டிருந்தார்கள். பலர் சண்டை பிடிக்க முன்வராத மனநிலையில் காணப்பட்டார்கள். சண்டைகளுக்கு அன்று கிளம்பிய போராளிகள் ஆயுதங்களை தூக்கி எறிந்துவிட்டு தலைமறைவாகிவிடவும் ஆரம்பித்திருந்தார்கள். இதனால் ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த போராளியையுமே நம்பிவிட முடியாத ஒரு நிலை கருணாணியின் பொறுப்பாளர்களுக்கு ஏற்பட்டிருந்தது. கிழக்கின் பெற்றோர்கள் தரப்பில் இருந்தும் நெருக்குதல்கள் ஏற்பட போராளிகளை அவர்கள் இஷ்டப்படி வெளியே அனுமதிப்பதை தவிர கருணா தரப்பினருக்கு வேறு எந்த மார்க்கமும் இருக்கவில்லை. இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் புலிகளின் மீனகம் இராணுவ தளத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான போராளிகள் சாரி சாரியாக வெளியேறி தமது வீடுகளுக்கு செல்ல ஆரம்பித்தார்கள். கருணாவின் பிடிக்குள் அகப்பட்டு 41 நாட்கள் கொடுந்துயர் அனுபவித்த அந்த போராளிகளுக்கு உண்மையிலேயே சுதந்திர காற்றை சுவாசிக்க கிடைத்த ஒரு அரிய சந்தர்ப்பம் என்றே அதனை குறிப்பிட்டாக வேண்டும். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பிரதேசங்களும் விடுதலை புலிகளின் கரங்களில் மிக இலகுவாகவே விழுந்தன. கருணா என்கின்ற தனி மனிதன் அவரது முக்கிய தளமான மருதம் முகாமில் இருந்து மட்டுமல்ல சிறத்திரத்தில் இருந்தே காணாமல் போயிருந்தார். ஒரு துரோகியாக மாத்திரமல்ல ஒரு கோழையாக கூட அவர் காணாமல் போயிருந்தார். கருணாவுடன் இணைந்து தப்பியோடிய அவரது சகபாடிகளான துரை, பிசு, ஜிம்களி தாத்தா, ராபர்ட், திருமால் போன்றவர்கள் எல்லாம் மீண்டும் படிப்படியாக வந்து புலிகளிடம் சரணடைய ஆரம்பித்திருந்தார்கள். மக்களின் வியர்வையையும் போராளிகளின் இரத்தத்தையும் சிந்தி பெறப்பட்ட வாகனங்கள், ஆயுதங்கள், உபகரணங்கள், கட்டிடங்கள் என்பன கருணாவினால் அவர் ஓடி ஒளியும் முன்பு அழிக்கப்பட்டன. கருணாவின் காவலில் இருந்த புலனாய்வு பிரிவின் துணை பொறுப்பாளர் நீலன் உட்பட பல போராளிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். மட்டக்களப்பு மக்களின் மனங்களில் வடுக்களையும் வெறுப்பையும் மாத்திரமே தக்க வைத்துவிட்டு கருணா மாயமாக மறைந்து விட்டிருந்தார். கருணா அம்மான் என்கின்ற அந்த வீரத்தின் பெயர் தமிழ் மக்களின் மனங்களில் இருந்து மாத்திரமல்ல, தமிழீழ விடுதலை போர் வரலாற்றில் இருந்தும் முற்றாகவே மறைந்துவிட்டிருந்தது.
மோபி மொபைல் போன் ஆதரவில் நிராஜ் டேவிட் வழங்கிய உண்மைகள் இதுவரை கேட்டீர்கள்.
எல் மொபி மொபைல் போன் பன்மொழி பேசுவோரும் பயன்பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்ட எல் மொபி மொபைல் போன்கள் அனைத்து முன்னணி மொபைல் போன் விற்பனை நிலையங்களிலும் கிடைக்கின்றன. கிளாசிக் போன்ஸ், மினி போன்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் என மூன்று வகைகள் உங்கள் தெரிவுக்காக காத்திருக்கின்றன. சாமானிய விலையில் சர்வதேச தரம் வாய்ந்த எல் மொபி மொபைல் போன்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் 0116173333 www.l-mobi.com. L-Mobi Mobile Phone, a brand for dual SIM phone.